நமஸ்காரம். கோயில்களில் நடைபெறும் உற்சவங்கள் சரித்திரத்தோடும் சமுதாய முன்னேற்றத்தோடும் மக்களோடும் பின்னி பிணைந்திருப்பவை. அந்தந்த ஊரில் நடக்கும் உற்சவங்களை கூர்ந்து கவனித்தால் அந்த உற்சவம் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டம், அப்போது ஆண்டு வந்த மன்னர்கள், சோழர்களா, பாண்டியர்களா, சேரர்களா, பல்லவ மன்னர்களா, நாயக்க மன்னர்களா, விஜயரங்க பேரரசா, இப்படி பலரும் இந்த உற்சவங்களை தொடங்கி வைத்துள்ளனர், நடத்தி வந்துள்ளனர். பல உற்சவங்கள் இடையில் நின்று போயிருக்கின்றன. பல பேருடைய படையெடுப்பு ஆக்கிரமிப்புக்கு நம் கோயில்களெல்லாம் உள்ளாக்கப்பட்டன. இது ஒரு தனி படிப்பு. இதிலிருந்து பல உண்மைகள் நமக்கு புரிய வரும். அதனுடைய தகவல்கள், நுட்பமான தகவல்கள், இதெல்லாம் பல கல்வெட்டுகளிலும் புத்தக பதிப்புகளிலும் காணப்படுகின்றன. சரித்திர ஆராய்ச்சியாளர்களுக்கு கண்டிப்பா அதில் விருப்பம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு, இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் நடக்கும் உற்சவங்கள் அதற்கும் சரித்திரத்துக்கும் என்ன தொடர்பு என்பதை சுருக்கமாக கூறுகிறேன். ஆண்டு முழுவதும் ஏதோ ஒரு உற்சவம் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும். சித்திர மாசத்தில் பார்ப்போமே, சித்திரை பிரம்மோற்சவத்துக்கு விருப்பன் திருநாள் என்று பெயர். விருப்பண்ண உடையார் என்பவர் விஜயநகர பேரரசில் மன்னராக இருந்தார். அவர் இரண்டாம் ஹரிஹரனின் மகன். அந்த விருப்பண்ண உடையார் தன் பேரில் உற்சவத்தை ஏற்படுத்தி வைத்தார். 1383 ஆண்டு முதல் இந்த உற்சவம் நடைபெற்று வருகிறது. அதைத்தான் சித்திரை பிரம்மோற்சவம்னு சொல்லுகிறோம். நம்பெருமாள் 1323 ஆண்டிலிருந்து 1371 ஆண்டு வரை ஸ்ரீரங்கத்தில் இல்லை. படையெடுப்பு காரணமாக வெளியூருக்கு போக வேண்டியிருந்தது. 2-3 மாநிலங்களில் சுத்தி கடைசியாக இந்த விருப்பண்ண உடையாருடைய முக்கியமான முயற்சியால் திரும்ப வந்து சேர்ந்தார். அது நடந்தது வைகாசி மாதம் 17 அதற்கப்புறம் 1383 தான் சித்திர திருநாள் கோலாகலமாக தொடங்கப்பட்டது. தை மாசத்தில் பட்டம் விதைக்க போனவர்களெல்லாம் சித்திர மாசத்தில் தான் அதத்தனையும் கதிர் அறுத்து வரும். அப்பதான் உழவர்கள் எல்லாம் கோயிலுக்கு கொண்டு வந்து நெல் சமர்ப்பிப்பார்கள். அப்ப உழவர்கள் தலையில் நெல் சுமந்து கொண்டு வந்து பெருமான் முன்னே சமர்ப்பித்து அதை அவர் கட்டாட்சிப்பார். அதுக்கு கதிர் அலங்காரம்னு பெயர். அப்ப எவ்வளவு தூரம் அது உழவோட ஒன்றி இருக்கு பாருங்க. மேலும் சரித்திரத்தோட பெருமாள் 48 ஊரில் இல்லாம போயிட்டு திரும்பி வந்ததற்காக பின்னால் தான் இந்த உற்சவம் ஏற்படுத்தப்பட்டது. அதனால் அதுக்கு விருப்பம் திருநாள்னு பெயர். அதே சித்திர மாசத்தில் கோடை திருநாள் பூச்சாத்தி உற்சவம் நடைபெறும். கோடைக்காலம் தொடங்கிவிட்டபடியால் பெருமானுக்கு குளிர்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய புஷ்பம் சமர்ப்பித்து அது உள்கோடை வெளிக்கோடைன்னு 10 உற்சவம் கண்டருடுவார். நிறைய பன்னீர் தெளித்துக் கொள்வார். அதெல்லாம் குளிர்ச்சிக்காக பண்ணப்படும் உற்சவம். அடுத்து வைகாசி மாசம், அப்போது வசந்தோற்சவம் நடைபெறும். வசந்த மண்டபத்துக்கு எழுந்துருளி மண்டபத்தை சுத்தி அகழியில் குளிர்ந்த தண்ணீர் சேர்த்து வெட்டிவேர், கதிர், பச்சை முதலானவைகள்லாம் பண்ணி பெருமானுக்கு குளிர் உபசாரம் செய்வார்கள். அது வைகாசி மாசத்தே. அதுக்கப்புறம் ஆனி மாசம் 2 முக்கியமான உற்சவங்கள். 1 பெரிய திருப்பாவாடை அன்னக்கூட்ட உற்சவம், மற்றொன்று ஜேஷ்டாபிஷேகம். பெருமானுக்கு கவச்சம் களைந்து அன்னைக்குத்தான் அவருக்கு வேண்டிய உற்சவங்கள் நடைபெறும். திரும்ப இரவு கவசத்தை சாத்திக் கொள்வார். அது ஆனி மாதம் நடைபெறுவது. ஆடி மாசத்தில் தான் ஆடிப்பெருக்கு 18 நாள் அன்னைக்கு நேரே காவிரி தாயாரிடத்தே எழுந்துருடுவார். கிட்டத்தட்ட 40-42 நாளைக்கு புறப்பாடு உற்சவங்கள் எதுவும் இருக்காது. ஆடி 18 ஆடி 28 நேர அம்மா மண்டபத்துக்கு எழுந்துருடுவார். அது ரொம்ப முக்கியமான உற்சவம், ஆடிப்பெருக்கு உற்சவம். அப்புறம் ஆவணி மாசம் பவித்ரோத்சவத்துக்கு முக்கியமான நாள், உற்சவத்தை கண்டருள்கிறார். புரட்டாசி மாசம் தாயாருக்கு நவராத்திரிக்கு மிக முக்கியமான மாசம். தாயார் உற்சவத்தில் நவராத்திரி உற்சவம் முக்கியம். ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது. அதே போல கோடை திருநாள் வசந்தோத்சவமும் நடைபெறும். புரட்டாசி நவராத்திரி உற்சவம் ஆயிடுத்தினால் அதற்கப்புறம் ஐப்பசி மாசம் துலா காவேரி ஸ்நானம் ரொம்ப முக்கியம். அந்த 30 நாட்களுமே பெருமான் தங்க வட்டில் தங்க குடம், அதை போல கார்த்தால ஆனை தங்க குடத்துல தான் அம்மா மண்டபத்திலேருந்து தீர்த்தம் கொண்டு வரும். இதெல்லாமே ஐப்பசி துலா காவேரி உற்சவம். ஐப்பசி மாசம் முடிந்த பிற்பாடு கார்த்திகை. கார்த்திகை மாசத்தில் மிக முக்கியமாய் பெருமான் கைசிக புராணத்தை கேட்கிறார். கைசிக ஏகாதசி உற்சவம் நடைபெறுகிறது. அப்போதுதான் பச்சைக்கல் பூர படியேற்றம் நடைபெறும். இதற்கு முன்பாகவே, அதாவது ஐப்பசி கார்த்திகை சேரும் போதே ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். அதுவும் பெருமாளுக்கு ரொம்ப முக்கியமான உற்சவம். ஊஞ்சல் உற்சவமாகி அடுத்து கைசிக ஏகாதசி துவாதசி அன்றைக்கு காலை கற்பூர படியேற்றம்னு நடைபெறும். அது ரொம்ப முக்கியமாக சேவிக்க வேண்டிய உற்சவம். கார்த்திகை மாசம் அந்த உற்சவம் முடிந்து விட்டால் அடுத்தது மார்கழி மாசத்து பெரிய திருநாள். அதுதான் பகல் 10 ராப்பத்து வைகுண்ட ஏகாதசி திருநாள். 21 நாள் நடக்கிறபடியால் பெரிய திருநாள் என்று அதற்கு பெயர் வைத்துள்ளனர். அப்ப சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து தை மாசம். தை மாசம் வந்தால் மீண்டும் பிரம்மோற்சவம். தை பிரம்மோற்சவத்துக்கு பூபதி திருநாள் என்று பெயர் வைத்துள்ளனர். வீரபூபதி உடையார் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் விஜயரங்க பேரரசனுடைய மன்னனாக ஹரிஹரன் இருந்தார்னு சொன்னேன். அந்த ஹரிஹரனுடைய மகன்தான் கீழே நான் சொன்ன விருப்பண்ண உடையார். இவர் அவருடைய பேரனாவார். 2 புக்கரின் மகன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நம்ம ஹிஸ்டரி படிக்கும்போது ஹரிஹரா அண்ட் புக்கா அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையோ? அவர்களுடைய மகன்கள் தான் இந்த ஊர்ல இந்த உற்சவத்தை எல்லாம் ஸ்ரீரங்கத்தில் ஏற்படுத்தி வைத்தவர்கள். ஆனால் அந்த வீரபூபதி உடையாராலே 1413 ஆண்டு இங்கே தை பிரம்மோற்சவம் தொடங்கப்பட்டது. அந்த தை உற்சவத்தில் சிறப்பு, இந்த உற்சவத்தினுடைய தேரில் மட்டும்தான் நம்பெருமாள் உபயநாச்சிமாரோடே எழுந்துள்ளுவார். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோட வருகிற உற்சவம் இந்த தேர் உற்சவம் தான். அப்ப அது தை பிரம்மோற்சவத்துக்கு ஏற்றம். தை முடிந்த பிற்பாடு மாசி. மாசிலையும் உற்சவம் உண்டு. அதுக்கு திருப்பள்ளிவோட உற்சவம் அப்படின்னா தெப்போற்சவத்துக்காக மாசி உற்சவம். பல கோவில்கள்லையும் பார்த்தீங்கனால் மாசி மகத்தன்னைக்குத்தான் பெருமாள் தீர்த்தவாரி கண்டருடுவார், கடற்கரைக்கு போவார். இப்ப இங்க ஸ்ரீரங்கத்திலும் மாசி தெப்போற்சவம் திருப்பள்ளி ஓடம், ஓடம் தெப்பம் கப்பல் இல்லையா மெதவை, அந்த உற்சவம் தான் ரொம்ப ஆச்சரியமா நடைபெறுகிறது. இது மாசி மாசம் நடப்பது. அடுத்தது பங்குனி. பங்குனி மாசம்தான் ஆதி காலத்தில் பிரம்மா காலத்திலேருந்து நடைபெற்று வரும் உற்சவம். ஸ்ரீரங்கத்து பெருமாள் திருப்பார்க்கடலில் உருவாகி நான்முகன் பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் இருந்து அங்கிருந்து இக்ஷ்வாக்குவால் அயோத்திக்கு அழைத்து வரப்பட்டு ராமன் வரைக்கும் ஆராதனம் பண்ணி ராமன் விபீஷணனுக்கு கொடுக்க விபீஷணன் லங்கையை நோக்கி எழுந்துருளப் பண்ணி கொண்டு போகும்போது ஸ்ரீரங்கத்தில் வந்து எழுந்துருளி விட்டார். இது நீங்க கேள்விப்பட்டிருக்கிற சரித்திரம். அப்ப பிரம்மாவே பண்ணிருக்கிற உற்சவம் தான் பங்குனி பிரம்மோற்சவம். உத்தரம் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய திருநட்சத்திரம். அந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு சேர்த்தி உற்சவம் நடைபெறுவது நாச்சியாருக்கும் பெருமாளுக்கும் ஒரே சிங்காதனத்தில் முழு நாள் எழுந்துள்ள இருப்பார்கள். திருமஞ்சனம் நடக்கும், ராத்திரி கத்தியத்திர சேவா காலம் நடக்கும். இது இத்தனையுமே அந்த பங்குனி பிரம்மோற்சவம். அப்போதும் தேர் உண்டு. பங்குனி உத்தர உற்சவம் முடிஞ்ச மறுநாள் தேர், அதுக்கு கோரதம்னு பேர். தைத்தேர் சொல்லிட்டேன், சித்திரத்தேர், சித்திரத்தேருக்கும் தைத்தேருக்கும் தேர்னு பேர். ஆனா பங்குனி பிரம்மோற்சவத்துக்கு ஆதி பிரம்மோற்சவம்னு பேர் கொடுத்திருக்கார்கள். இதுக்கு சிறப்பே கோரதத்தில் பெருமாள் எழுந்துள்ளுவார். அப்ப சித்திர உற்சவத்துக்கு சிறப்புனால் கதிர் அலங்காரம், தை உற்சவத்துக்கு சிறப்புனா உபயநாச்சிமாருடைய தேர், பங்குனி உத்தரவத்துக்கு சிறப்புன்னு சொன்னால் நாச்சியாரும் பெருமாளும் ஒரு சிங்காசனத்தில், தனிக்கோவில் நாச்சியார் ஸ்ரீரங்க நாச்சியாரும் பெருமாளும் ஒன்னா இருக்கிறது அன்னைக்கு தான். மாசி உற்சவம்னு சொன்னால் அதுலதான் திருப்பள்ளியோட தெப்போத்சவம். இப்படி ஒவ்வொரு உற்சவத்துக்கும் ஒவ்வொரு பெருமை. அந்தந்த காலத்தில் அந்தந்த அரசன் ஏற்படுத்தி வைத்தார், அல்லது ராஜாக்கள் இன்னும் முன்னால் பிரம்மா காலத்திலிருந்து நடந்து வருகிற உற்சவம். இப்படி சித்திரையிலிருந்து பங்குனி வாசம் வரைக்கும் நிறைய உற்சவங்கள் நம்முடைய வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருக்கிற உற்சவம். அவர் அப்படி எழுந்துருளி கொண்டே இருந்தால்தான் நமக்கும் தெம்பா இருக்கும். நம்ம பாபங்களையும் போக்கறதுக்கு தலைவன் வருகிறார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஏற்படும் இல்லையோ. இப்படி எல்லா கோவில்லையும் நடந்திருக்கு, இந்த ஒரு கோவில் இல்ல, ஒவ்வொரு திவ்ய கஷேத்திரத்திலையும் இதை போலத்தான். இப்ப மன்னார்குடி உற்சவம் நடத்துண்டா, 18 நாள் உற்சவம் இல்லையா, கோலாகலமா எவ்வளவு பெருசு. இப்போ எப்ப ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கிறச்சே. இத போல அந்தந்த ஊர்ல எந்தெந்த உற்சவத்துக்கு முக்கியம்னு சொல்றேன். இப்ப நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, கடைசி பட்சம் ஓய்வெடுத்து கொண்ட விற்பாடு, 58 வயசுக்கு ஓய்வு கிடைச்சிட்டு அப்புறமாவது இத போல ஒரு ஊர்ல வந்து தங்கி நன்கு சேவிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். வரலாறு எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் புலப்படும்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.